பகவத்கீதை 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா பகுசாகாய நந்த அஸ்ய புத்தையோ விவசாயினா. இந்த வழியில் உள்ளவர்கள் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார்கள். இவரது லட்சியம் ஒன்றே. குருவம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. இங்க வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல வந்து நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை எவ்வளவு அவசியம், அதுல உறுதியா இருக்குது, உறுதியான நம்பிக்கை, நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை. விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக, லட்சியம் குறிக்கோள் ஒன்றுதான் இருக்கணும். நம்முடைய லட்சியம் குறிக்கோள் ஒன்று. அந்த லட்சியத்தின் குறிக்கோளையும் அடைவதற்கு திடமான மனதோட, உறுதியான மனதோட, முழு நம்பிக்கையோட ஈடுபடும். அப்படி செய்யாதவங்களுடைய எண்ணம், யாருடைய மனது வந்து அந்த லட்சியத்தை நோக்கி இல்லையோ, இப்ப நமக்கு எல்லாருக்கும் மனது இருக்கு இல்லையா, இந்த மனதுல ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள், அந்த ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோளை அடைவதற்காக திடமான மனதோட உறுதியான முயற்சி, உறுதியாக முயற்சி பண்ணணும். முழு நம்பிக்கையோட, முழு நம்பிக்கை, திடமான மனது. நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்காக முழு நம்பிக்கை, திடமான மனது. அப்படி செய்தாதான் அந்த லட்சியத்தை நம்ம அடைய முடியும். அதே போல அடுத்த வரியில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. அந்த லட்சியத்தில் அவங்க உறுதியா இல்லைன்னா அவங்க அதை அடைய முடியாது. இது வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு பௌத்திகம், ஒன்று ஆன்மீகம். ரெண்டு விஷயத்துல நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பௌதிகத்துல கூட நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா. பௌதிகத்துல ஏதோ ஒரு வியாபாரம் செய்யறோம், இல்ல படிக்கிறோம், குழந்தைங்க படிக்கிறாங்க ஸ்கூல்ல, ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், நான் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குவேன். அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்களும் என்னால் இந்த வியாபாரத்தை நல்லபடியா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. நான் சொல்றது முதல்ல பௌதிகமான விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஆன்மீகமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்பிக்கை. இந்த பௌதிக உலகத்துல கூட நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ண முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம ஒரு செயல் பண்ணா அது வந்து பூர்த்தி அடையாது. நம்பிக்கைலாம் பண்ண என்ன வேஸ்ட் தான், முதல்ல நம்பிக்கை வைக்கிறோம். தினமும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க, எவ்வளோ வாகனங்கள் போகுது இல்லையா, ஸ்கூட்டரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில், ஏரோப்ளைனில் போகிறாங்க, விமானத்தில், அப்புறம் ட்ரெயினில் போகிறாங்க. இன்றைக்கி போய் நம்ம நல்லபடியாக திரும்பி வரோம் நம்பிக்கையில் தான் போகிறாங்க இல்லையா. இன்றைக்கி போனால் நான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போடுவேன்னு நினச்சி போகிறதில்ல, போகிறவங்க எல்லாருமே நல்லபடியாக நாங்கள் திரும்பி தான் வருவோம். அப்போ நம்பிக்கை, நம்பிக்கையோடு வீட்டை ஓட்டி கிளம்பி போகிறாங்க, எல்லாமே நம்புகிறாங்க நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி ஒரு வியாபாரம் தொடங்கும் போது முதல்ல நம்பிக்கை, இந்த வியாபாரத்தில் நான் வந்து நல்லபடியாக லாபம் சம்பாதிக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. ரெண்டாவது உறுதியான மனதோட, திடமான மனதோட முயற்சி செய்யுது. இது பௌதிகமா. இப்போ ஆன்மீகமாக வரும்போது, ஆன்மீக விஷயத்தில் பௌதிகவாதிகள், அதாவது பக்தர் அல்லாதவங்க, சாதாரணமான ஜனங்க வந்து எது மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னா, தன்னுடைய முயற்சி, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு, எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்கு, என்னுடைய முயற்சி அப்படின்னு நினைப்பாங்க. குறைந்தபட்சம் அதாவது வேணும் இல்லையா, ஒரு செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அவன் தன்னையாவது நம்பணும், என்னால் முடியும், என்னுடைய விடாமுயற்சினால் அதை அடைவேன். இது வந்து சாதாரண அடிப்படை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஆன்மீகமாக பார்க்கும்போது கிருஷ்ணாவுடைய கருணை. நான் கிருஷ்ணாவை நம்புகிறேன், பகவான் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகவான் வந்து என்னை கைவிட மாட்டார். தென் செகண்ட் திங், ரெண்டாவது வந்து அதுக்கான தொடர்ந்து முயற்சி, விடாமுயற்சி, உறுதியான மனதோட. மகாபாரதம் வந்து, மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியர் வந்து கௌரவர்களுடைய ஆசிரியர், குருவா இருக்கிறார் கௌரவர்களுக்கு. கௌரவர்களுக்கு வந்து அஸ்திரங்கள் அதாவது பயிற்சி கொடுக்கிறார், வில், அம்பு, இந்த இராணுவ பயிற்சி, எப்படி அம்பு ஏறுது, எப்படி வில்லு பயன்படுத்துறது, கத்தி சண்டை, கதாயுதம், அந்த மாதிரி அந்த போர் வீரர்களுக்கான பயிற்சி சொல்லி கொடுக்குறார் குருவா இருந்து. எல்லாரும் நல்லா படிச்சுக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் பரீட்சை, இல்லை ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்து பரீட்சை வைக்கணுமா இல்லையா. குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, தென் எக்ஸாம் வருது, ஃபைனல் எக்ஸாம், யார் நல்லா பண்ணுறாங்க பார்க்கலாம், யார் நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு நாள் துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தார். வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு கிளி வச்சுருந்தார். கிளி கிளி ஒண்ணு உட்காந்துருக்கு மரத்துல. முதல்ல கௌரவர்ல கூப்பிடுறாரு, எல்லாரும் கௌரவர்கள் தான். இதுல வந்து பாண்டு பசங்க, திருதராஷ்டிர பசங்க, கருண துரியோதனன், துச்சாசனன் இவங்கெல்லாம் முதல்ல போறாங்க. துராச்சாரியர் கேட்கிறார், உன் அம்பெல்லாம் தயாரா இருக்கா, என்ன தெரியுது உனக்கு? குருதேவ், இந்த மரம் தெரியுது எனக்கு, அப்புறம் இந்த மரத்தில் உள்ள கிளைகள்லாம் தெரியுது, அப்புறம் அதில் உள்ள பழங்கள்லாம் தெரியுது, அப்புறம் வேற என்ன தெரியுது, அங்கே மேலே இருக்க வானம் தெரியுது, அப்புறம் இங்கே என்னுடைய சகோதரர்கள்லாம் தெரியுது, இப்படி எல்லாமே தெரியுது, வேற என்ன தெரியுது உனக்கு, அந்த கிளி தெரியுது. சரி அப்படியா, சரி நீ போ. ஏன்னா அவனால் அந்த கிளியை மட்டும் பார்க்க முடியல, அவன் எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுடைய விஷன் வந்து, அவனுடைய பார் வந்து பல பக்கம் செதஞ்சிரும். எப்படி ஒரு ஒருத்தராக வராங்க, துச்சாசனன், துரியோதனன், அதுக்கப்புறம் பாண்டவர்கள், யுதிஷ்டிரர், பீமர் எல்லாரும் வந்தாங்க. ஒரு ஒருத்தர் அதே மாதிரி சொல்கிறாங்க, குருதேவ் எனக்கு மரம் தெரியுது, மரத்தில் கிளைகள்லாம் தெரியுது, இல்லை கிளையில் இருக்கிற இலைகள்லாம் தெரியுது, அவர் பழங்கள்லாம் தெரியுது, காய்கள் தெரியுது, வானம் தெரியுது, இங்கே உள்ள மற்ற மரங்கள்லாம் தெரியுது, இங்கே உள்ள என்னோடய சகோதரர்கள்லாம் தெரியுறாங்க. ஓகே நீ போய் உக்காரு. அண்ட் ஃபைனலாக அர்ஜுனன் வர, அர்ஜுனன்ட்டு கேட்குறார் குருதேவ் துரோணாச்சாரியர், அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது? குருதேவ், எனக்கு அந்த கிளியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல அவர் அதான் ஃபோக்கஸ் மைண்டு, அவருடைய எண்ணம் குறி எங்கே இருந்தது, கரெக்டாக அந்த கிளி மேலே தான் இருந்தது. அப்போ நீ அம்பு விடுன்னு கரெக்டாக அர்ஜுன் அம்பு விட்டார். அதனால தான் அர்ஜுனன் வந்து வெரி எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பற்றவன் வில் வித்தையில். மற்றவங்களுடைய கவனம்லாம் அதில் இல்லை, பல திசைகளில் சிதறி இருக்கு, இலை கேளை மரம் பழம், அர்ஜுனனுக்கு அதெல்லாம் தெரியல. அவருடைய லட்சியம், அவருடைய குறிக்கோள் அந்த கிளி நோக்கி அம்பு ஏறுறது தான், அந்த கிளியை நோக்கி அம்பு விடுறது தான் அவர் லட்சியம், வேற எதுவும் அவர் கண்ணுக்கு தெரியல. அப்போ லட்சியம் ஒன்று தான், விவசாய ஆத்மியா புக்தி ஏகேக குரு நந்தனா, ஒரே லட்சியம் தான், குறிக்கோள் ஒன்று தான், அந்த குறிக்கோளை அடையணும். அதுக்காக கவனம் சிதறாமல் மனதை வந்து அதில் ஒருநிலைப்படுத்துறது, மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த லட்சியத்தை அடையணும். அது போல தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுறோம் தினமும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. நம்ம லட்சியம் என்னவா இருக்கணும் ஜபம் செய்யும்போது, அந்த நாமத்தை கவனம் குறையாம சிதறாம ஒரு வார்த்தையும் காதுல வாங்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். இதுதான் அந்த நாமத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கூர்ந்து கவனமாக செய்யக்கூடியது. ஏகேக கூர்ந்து ஒரே லட்சியம் அந்த நாமத்தை வந்து கவனமாக சொல்லணும். பத்தாவது குற்றம் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக வச்சிருப்பது குற்றமாக, நாம சொல்லிட்டு இருப்போம் மனசு வேற எங்கேயோ இருக்கும். அப்போ நாமத்தை வந்து நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது. நம்ம லட்சியம் என்னதுன்னா நாமம் ஹரே கிருஷ்ணா மந்திரம். யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப நம்பிக்கையோட உறுதியாக ஜபம் பண்ணுறாங்களோ அவங்க ஹிருதயம் சுத்தமாகும், பௌதிக ஆசைகள்லாம் அவங்களை விட்டு போகும், புலன்பம் செய்கிற எண்ணம் கூட மனதில் விட்டு போயிடும், மனது தூய்மையாகும், சந்தோஷம் வரும், நாமத்தில் ருச்சி ஏற்படும். நம்மளும் வருஷ கணக்காக பண்ணிகிட்ருப்போம், ஏன்னா அது எனக்கு நாம நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வருஷமாக, ஆனால் எனக்கு வந்து பௌதிக ஆசை என்னை விட்டு போகவே இல்லையே, எனக்கு புலன்பம் அனுபவிக்கிறீங்க என்ன இருக்கே, ஏன் இந்த மாதிரி இருக்குது, நான் தான் நாமம் சொல்கிறேன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறேனே, கேட்குறோம் நம்ம பகவான் நாமத்தை சொன்னால் மனது சுத்தமாகும்னு, ஏன் ஆக மாட்டேங்குது? ஏகேக குரு நந்தனா இல்லை, அங்கே நம்ம லட்சியம் நாமத்தில் இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. அப்போது மனதை பிடித்து கொண்டு வந்து நாமத்தில் நிறுத்தணும். ஏதோ ஏதோ சஞ்சலதி மனசஞ்சலம் அஸ்திரம், கிருஷ்ணா சொல்கிறார் மனம் வந்து ஸ்திரம் இல்லை, ஓடின்னு தான் இருக்கும், நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும், மனதோட வேலை திட்டம் போடுறது தான். அப்போ நாமம் சொல்லும்போது மனதை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும், அதை பிடிச்சி நாமத்தில் உட்கார வைக்கணும். மற்றவருடைய எண்ணம் வந்து சிதறிடுச்சு, கௌரவர்களுடைய எண்ணம்லாம், அதனால அவங்க அந்த லட்சியத்தை அடைய முடியல, அவங்க அந்த கிளி அவங்க கண்ணுக்கு கிளி தெரிஞ்சுது, ஆனால் கிளி தெரிஞ்சாலும் மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களால கிளியை குறிவைத்து தாக்க முடியாது. அப்போது நம்முடைய கூர்மையாக அந்த நம்முடைய அந்த எண்ணம் சிந்தனைகள் மனது எல்லாம் அந்த எப்படி அர்ஜுனனுக்கு அந்த கிளி மேலே இருந்ததோ அது மாதிரி இருக்கணும். அர்ஜுனன் கிளி மேலே விட கிளியோட கண்ணு அதைத்தான் அர்ஜுனன் பார்த்தார், வேற எதையுமே பார்க்கல. அது மாதிரி நம்ம பகவான் நாம சொல்லும்போது நாமத்தில் மட்டும் கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் மனது போனால் பிடிச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நாய் வந்து வாக்கிங் கூட்டின்னு போவோம், பார்த்துருக்கீங்களா? காலையில் வந்து வேலை இல்லாதவங்களாம், வேலை வெட்டி இல்லாதவங்க நாயை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவான், பக்தர்கள்லாம் காலையில் இருந்துச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுவாங்க, பக்தி இல்லாதவங்க நாய்க்கு சேவை பண்ணுவாங்க, பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். அவ மொத்தம் நம்ம யாருக்காவது சேவை பண்ணி தான் ஆகணும். இந்த உலகத்துல நம்ம சேவை பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல சேவை பண்ணாம ஒத்துமே இருக்க முடியாது. அதனாலதான் பிரபுபா ரொம்ப அழகா சொல்றாரு அவருடைய உபன்யாசத்துல. பிரபுபா என்ன சொல்லுவாருன்னா, நிறைய பேரு இந்த பௌதிக உலகம் வேண்டாம், எனக்கு எனக்கு வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, இமயமலைக்கு போயிடுவாங்க. நிறைய சாமியார்கள் இந்த காலத்துல கூட உண்டு, ரொம்ப பேரு இமயமலைக்கு போயிடுவாங்க. அவங்க அங்க போய் அவங்களால ரொம்ப நாள் சும்மா இருக்க முடியாது. திரும்பி வந்துட்டு சமூக சேவைங்கிற பேர்ல ஆசிரமம் ஆரம்பிச்சு பொதுமக்களுக்கு சேவை பண்ணுவாங்க. பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்றோம் நாங்க, ஃப்ரீயா தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம், அன்னதானம் போடுறோம். ஏன்னா அவங்களால சேவை பண்ணாம இருக்க முடியாது. யாராலும் இங்க சும்மாவே இருக்க முடியாது. ஒருத்தர் கூட ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செயல் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்ப சேவை பண்ணக்கூடியது நம்முடைய இயல்பு. ஜீவாத்மாவுடைய சொரூபமே சேவை பண்றதுதான். ஜீவேரு சொரூபோ கிருஷ்ணரு நித்யதாஸ். ஜீவாத்மாவோட உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை பண்றது. நம்மளால சேவை பண்ணாம இருக்க முடியாது. சேவை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு சேவை பண்ணணும்? பகவானுக்கு சேவை பண்ணணும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பாவம், அவன் வீட்டுல நாய் வளர்த்துட்டு இருப்பான். அவன் என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கான், இந்த நாய் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் பார்த்தா அவன் தான் அந்த நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருப்பான். காலையில் நாயை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவான் ஆய் போகிறதுக்காக. நாய் வந்து கட்டி வச்சு அதே இடத்துல ஆய் போயிடும். அப்போ என்ன பண்ணும், அதை கழட்டிக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ நாயை கட்டி வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அது இழுக்கும் அவனை. அது எங்கெல்லாம் இழுக்குதோ அது பின்னாடி ஓடுவாங்க இல்லையா. இந்த பக்கம் இழுக்கும் லெஃப்டில் இழுக்கும் லெஃப்டில் ஓடுவான், ரைட்டில் இழுக்கும் ரைட்டில் ஓடுவான் இல்லையா. நாய் எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் ஓடுவான். பார்த்துருக்கீங்களா, நாய் இழுக்கிற பக்கம்லாம் ஓடுவான். அதான் நாயக் சேவ். காலையில் வந்து அந்த வேலை தான் அவங்களுக்கு. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே, பகவானுக்கு சேவை பண்ணு. ஸோ எப்படி நம்ம லட்சியம் ஒன்று தான் இருக்கணும். நம்ம லட்சியம் என்னது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. அப்போ அதில் கவனமாக இருந்தால் தான் அதில் நம்ம பக்குவம் அடைய முடியும். இல்லாட்டி மேலோட்டமாக சொல்லிட்டு இருந்தால் பலன்களும் மேலோட்டமாக தான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் முழுவதும் சக்தி வாய்ந்தது, அதில் ஏதோ ஒரு சந்தேகம் கிடையாது. பகவானுடைய நாமத்துக்கும் அந்த பகவானுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஏதோ ஒரு வேறுபாடும் கிடையாது. கிருஷ்ணர்தனுடைய சக்தியை முழுவதும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் வச்சிருக்கார். இப்போ பகவானுடைய நாமம் முழு சக்தி வாய்ந்தது தான். நம்ம ஏன் வந்து பயன்படுத்திக்கல, நம்ம சரியா அதை கிரகிச்சிக்கல, அது ஈர்க்கல, சரியா அதை அப்சர்வ் பண்ணல, அது கவனமாக நம்ம நம்முடைய கவனம் அதில் இல்லை. நம்முடைய கவனம் வந்து நாமத்தில் இல்லை. சும்மா உதடு தான் சொல்லுது, உதடு சும்மா உதட்ட அளவில் சொல்கிறது தான். இந்த ப்ரோபார் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரி ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ப்ரோபாடி டூன் மிஷின் ஓடிட்டு இருக்கும். அந்த மிஷின் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கேட்டுகிட்டு இருக்கோம். ப்ரோபாடி வாய்ஸு, ப்ரோபாடி அந்த சப்தம் வந்து ரொம்ப ரொம்ப மங்களமானது. ஸோ அதை நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணணும், மிஷின் மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம சொல்லும்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனம், நம்முடைய புத்தி எல்லாம் அந்த நாமத்தில் இருக்கணும். அதுதான் ஏகேக, ஒரே லட்சியம். விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தனா, இந்த நாமத்தில் பக்குவம் அடையணும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் லட்சியம், லட்சியம் இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்க. யாரும் இருக்காங்களா லட்சியம் இல்லாமல் வாழ்கிறவங்க? விலங்குகளுக்கு தான் எதுவும் லட்சியம் இருக்காது. மனுஷனாக பிறந்தவங்க ஏதோ ஒரு லட்சியம் வச்சிருப்பான். படிக்கிறவங்க கேளுங்க, ஏதோ ஒரு லட்சியம் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ப்ரொஃபஸர் ஆகணும், லெக்சரர் ஆகணும், ஏதோ ஒரு அம்பிஷன் லட்சியம் வச்சுருப்போம். இல்லை நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் பெரிய வியாபாரி ஆகணும், லட்சியம் இருக்கு. வெறும் லட்சியம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்காக அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான முயற்சி இருக்கணும், உறுதி இருக்கணும், மன உறுதி முயற்சி இருக்கணும். இது வந்து இந்த லட்சியத்துக்கு பேர் வந்து பிரேயாஸ்னு பேர். பிரேயாஸ் அப்படின்னா தற்காலிகமான லட்சியம். இந்த உடல் சார்ந்த விஷயங்களை அடையிறது, இந்த உடலுக்காக நான் படிக்கணும். எதுக்காக படிக்கிறாங்க? இந்த உடலுக்காக சாப்பிடணும், குடும்பம், குழந்தைகளை பார்த்துக்கணும். கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்காங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ இதுக்காக பண்ணக்கூடிய, இதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய லட்சியம் வந்து பிரேயாஸ், தற்காலிகமான லட்சியம். வாழ்க்கையோட இறுதி லட்சியம் இருக்கிறது ஸ்ரேயா. ஸ்ரேயாஸ்னா வாழ்க்கையோட இறுதி லட்சியம். அதுதான் கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது தான் நம்ம வாழ்க்கையோட இறுதி லட்சியம். அப்போ பக்தர்கள் என்ன பண்ணணும், பிரேயாஸ்க்கு ஆசைப்படக்கூடாது, ஸ்ரேயாஸ்க்கு ஆசைப்படணும். இங்கே அர்ஜுன் என்ன பண்ணிடுவார், பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூட வாதம் பண்ணுவார். அர்ஜுனா வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூட வாதம் செய்கிறார், இந்த யுத்தம் பண்ண மாட்டேன். அதனுடைய பேக்ரவுண்ட் என்னது, அடிப்படை பின்னாடி, இது ஏன் குடும்பம், என்னுடைய உறவினர்கள் அப்போது பிரேயாஸ், என்னுடைய அவர் லட்சியம் இப்போ தற்காலிகம், என்னுடைய குடும்பம் ஒன்றும் ஆகிடக்கூடாது, என்னுடைய தாத்தா இந்த போர்ல இறந்துடக்கூடாது, என்னுடைய குருநாதர் இந்த போர்ல இறந்துடக்கூடாது, அப்ப ஏன் அவங்களை நான் கொல்லணும், என்னுடைய உறவினர்கள் கொல்லந்தான் எனக்கு என்ன கிடைக்கும். அப்போ அர்ஜுன் என்ன மறந்துட்டாரு, தன் வாழ்க்கையின் இறுதி லட்சியமான பகவானை திருப்திப்படுத்தணுங்கிறது மறந்துட்டார், தன் புலன்களை திருப்திப்படுத்திக்கணும், அதுதான் அறியாம. அப்ப வாழ்க்கையில தற்காலிகமான லட்சியத்துல அர்ஜுன் மாட்டிக்கிட்டார், அதுலயும் அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல. உடனே கிருஷ்ணாட்ட சரண் அடைகிறார், கிருஷ்ணா நீங்க இப்ப முன்னாடி இருக்கீங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இப்போ இந்த யுத்தம் பண்றதா வேண்டாமா, என்னால ஒரு முடிவுக்கு வர முடியலையே. கிருஷ்ணாவை சரணடைகிறார். அப்பதான் கிருஷ்ணா வந்து வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் என்னன்னு புரிய வைக்கிறார். வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறது தான், கிருஷ்ணர் அடையிறது தான். விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக குரு நந்தனா, ஒரே லட்சியம் தான் கிருஷ்ணர் அடையணும். நமக்கு மனித வாழ்க்கை திரும்ப திரும்ப கிடைக்கும் எல்லாம் உத்தரவாதம் சொல்ல முடியாது. மரணம் வந்து மரணம் சொல்லிட்டெல்லாம் வராது, நேற்று பேசிட்டு இருந்தோம் மரணத்தை பத்தி, மரணம் வந்து சொல்லிட்டெல்லாம் வராது, எப்போ வரும்னு தெரியாது. அதனால நமக்கு மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கலையா, அந்த மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரிது, கிடைத்தலுக்கு அரிது மனித வாழ்க்கை. அப்ப புத்திசாலித்தனம் என்னன்னா, இந்த மனித பிரிவில் நான் பகவானை அடையணும், என் லட்சியம் நம்மளோட லட்சியம் அதுவாக தான் இருக்கணும், ஒரே லட்சியம். கிருஷ்ண உணர்வுல உள்ள பக்தர்களுக்கு லட்சியம் என்னதுன்னா பகவானை அடையணும், அதை தவிர வேற எங்கும் மனது சிதறக்கூடாது, வேற எதுலையும் மனது செலுத்தக்கூடாது. பௌதிக விஷயங்கள், பௌதிக பற்றுதல், இங்க ரொம்ப அழகா சொன்னார் பொருள் புரோபாத, ஒரு கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பக்குவமானவனாக கருதப்படுகிறான். அவனுக்கு அவனுக்கு என்னதில்லை, அவன் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் பொருள் வரையில், ஒரு கிருஷ்ண உணர்வில் கடமைகள் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்களான தேசியம் மாநிலம் முதலிய கடமைகள் சடவுளைகள் உறவில் கொள்ள வேண்டிய தேவையில்லை, அவனுக்கு இது எதுவுமே அவனை பாதிக்கிறது இல்லை. நம்ம கிருஷ்ண உணர்வுல நம்ம லட்சியம் கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் என் லட்சியம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்க கூடாது, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுனா என்னது, என்னுடைய லட்சியம் பகவான் கிருஷ்ணரை அடையிறது, அதுதான் என் குறிக்கோள். அதுக்கு தகுந்தாற் போல அந்த இலக்கை அடையிறதுக்கு நான் போயிட்டே இருக்கணும். இதுல யார் இடைஞ்சல இடையில வந்தாலும் சரி, நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்னு அவங்களையும் கிருஷ்ணவர்கள கொண்டு வரணும், இல்ல அவங்கள வந்து ஓரமா வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம லட்சியம் வந்து கிருஷ்ணாவை அடையிறது தான். அப்போ இந்த லட்சியத்தை ஒருத்தர் அடையணும் அப்படின்னா அவங்களுடைய மனது எப்படி இருக்கணும், பல கிளைகளை போய் என்ன பண்றது, இப்போ நான் கிருஷ்ணாகிட்ட போறதா இல்ல இங்க போறதா அங்க போறதா, இப்படி குழப்பம் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நிறைய பேர் குழப்பம் வந்துடும், என்னது நான் கிருஷ்ண பக்தி பண்றதா இன்னைக்கு, இல்ல அங்க போறதா இங்க போறதா, அது பண்றதா இது பண்றதா, நான் எத்தனை என்ன பண்ணுவேனா கன்ஃபியூஷன், குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் ஆன்மீக குரு. ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு, நம்மளை கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்துவார். அது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, கிருஷ்ணா விஷ்ணா சக்கர தாக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ணனின் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ணனில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகிறார், தான் ஆன்மீக குரு. ஸோ ஆன்மீக குரு என்ன பண்றாரு, நம்ம லட்சியத்தை உறுதிப்படுத்துறார், ஓகே உன் லட்சியம் கிருஷ்ணா தான், அதை அடைய நீ முயற்சி பண்ணு, அதில் நீ முன்னைக்கு போயிட்டேரு. அதனால ஆன்மீக வாழ்க்கையுடைய ரகசியம் என்னன்னா ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறது தான். ஆன்மீக குரு திருப்தி அடைந்தார்னா கிருஷ்ணா திருப்தி அடைவார். ஏன்னா கிருஷ்ணா எப்படி திருப்தி அடைஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது, கிருஷ்ணா நம்மளுடைய சேவையில கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிட்டாரா, கிருஷ்ணா என் பக்தி ஏத்துக்கிட்டாரா, நான் அன்றாடம் செய்யக்கூடிய சேவைகளை கிருஷ்ணர் ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு அந்த அளவு பக்குவம் கிடையாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, கிருஷ்ணா என்னுடைய சேவையில திருப்தி அடைஞ்சிட்டாருன்னு, யஷ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்ய ஆ பிரசாதா நகதி குதோபி, யஷ்ய பிரசாதா ஆன்மீக குரு கருணையினால ஆன்மீக குரு திருப்தி அடைந்தார்னா கிருஷ்ணா திருப்தி அடைறாரு, ஆன்மீக குரு திருப்தி அடையலைன்னா கிருஷ்ணா திருப்தி அடைய மாட்டார், இதுதான் ரகசியம். அப்போ குருவை திருப்திப்படுத்துறது தான் இந்த மனித வாழ்க்கையுடைய முக்கிய குறிக்கோள். ஒரு சீடனுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கையில முதல் குறிக்கோள், ஒரு சீடனுடைய முதல் குறிக்கோள் ஒரே லட்சியம் பகவானை அடையிறது, அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும், திடமா இருக்கணும். ரெண்டாவது ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தணும், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஆன்மீக குரு தான் உதவி செய்யறார். குரு இல்லாம அந்த லட்சியத்தை நம்ம எட்ட முடியாது, குரு இல்லாம அந்த உயரத்துக்கு நம்ம போக முடியாது. ராமாயணத்தில் பார்க்கலாம், சபரி, சபரி மாதாஜி. சபரி மாதாஜி வந்து குரு குருகுலத்தில் வந்து குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. குருவுடைய ஆசிரமத்தில் தினமும் குருவுடைய ஆசிரமத்தை மொழிகி சுத்தம் பண்ணி கோலெல்லாம் போட்டு கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுருக்காங்க, கைகறி பண்ணுறாங்க குருவுக்கு. ஒரு நாள் குரு தன்னுடைய சீடர்களோடு இந்த உலகத்தை விட்டு போகிறார், பகவானுடைய உலகத்துக்கு போகிறார். அப்போ சபரி அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, சபரி மாதாஜிட்டே நீ இங்கே இரு, ஒரு நாள் ஸ்ரீ ராமர் வருவார், நீ ராமருடைய ராமரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு போயிடுறார். குரு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க நினச்சிட்டாங்க நீ ஒன்று ரெண்டு நாளில் வந்துடுவார் போல இருக்கு. ஆனால் நாட்கள் போயிட்டே இருக்கு, வருஷங்களே ஆயிடுச்சு. தினமும் சபரி மாதாஜி காத்திருக்காங்க, இன்றைக்கி ராமர் வருவார். தினமும் அந்த காட்டில் புதுசாக பழங்கள் எல்லாம் பறித்து வச்சுருக்காங்க, மாலைகளெலாம் கட்டி வைக்கிறாங்க. தினம் தினம் புதுசாக மாலைகளை கட்டி பழங்கள் எடுத்து வச்சுட்டு வாசலை பார்த்துட்டே இருக்காங்க, ராமர் வருவாரா வருவாரா. அவங்க லட்சியம் ராமரை தரிசனம் பண்ணணும். இன்னொன்று விடாத முயற்சி, குருவோட நம்பிக்கை, குரு மேலோட நம்பிக்கை. என்னுடைய குரு சொல்லியிருக்காரு ராமர் வருவார். அப்போ அவங்க கொஞ்ச காலத்தில் விட்டு போகல, ஏடாது என் குருநாதர் சொன்னார் ராமர் வருவாருன்னு இது வரைக்கும் ஒன்றும் வரல, அப்போ ஏன் நம்ம போய் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும் அப்படிலாம் நினைக்கல. அவங்க உறுதியை நம்பினாங்க, என்னுடைய குருமாராஜ் சொல்லிட்டு போயிருக்காரு ராமர் வருவார், தினம் தினம் காத்திருக்காங்க, வருஷங்கள் ஆகிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் வெயிட் பண்ண மாட்டோம் இல்லையா. நமக்கு பொறுமை கிடையாது, நமக்கு பொறுமை கிடையாது, நம்பிக்கை கிடையாது, அந்தளவுக்கு உறுதியான மனது கிடையாது, பலவீனமானவங்க. யாராவது ஏதோ சொன்னால் நீங்கள் இன்னும் இஸ்கான் போகிறீங்களா, ஏன் நாம போட்டிருக்கீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கே போனால் உங்களை நாம ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஏன் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க. ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான், நம்ம அங்கே போகணும், அங்கே போய் நமக்கு என்ன கிடைச்சது இது வரைக்கும், அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு, கஷ்டம் அதிகம்தான் இருக்குது, எங்கே குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் மூளை வந்து வேலை செய்யும், மைண்டு மனது வந்து இந்த மாதிரி யோசிக்கும். அதனால் பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கம் அவ்வளோ ஆபத்தானது, பக்தர் இல்லாதவங்க சங்கம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு உறுதியான மனது இல்லை. எப்போ உறுதியான மனது வரும், பகவானுடைய நாமத்தை ஸ்ரத்தையோடு ஜபிச்சு பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது தான் அதில் நமக்கு உறுதி. முதல்ல நம்பிக்கை, ஸ்ரத்தா, குரு மேலேயும் சாஸ்திரம் மேலேயும் நம்பிக்கை வேணும், ஆதோ ஸ்ரத்தா. தத சாது சங்கா, பக்தருடைய சங்கம். பஜனை கிரியா, பக்தி தொண்டு செய்யணும், நிஷ்டா, அப்போ தான் உறுதி. அதுக்கப்புறம் தான் ருச்சி எல்லாம், டேஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல நம்பிக்கை, நமக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ சபரி அம்மாவுக்கு மாதாஜி வந்து நம்பிக்கை இருந்தது, தன் குரு வருவார் ஒரு நாள், தன் குரு சொன்னார் ராமர் வருவார் ஒரு நாள். அதே போல் ராமர் ஒரு நாள் வந்தார், வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் வந்தார். சபரி மாதாஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பவும் அந்த புதுசாக பழங்கள்லாம் பறித்து வச்சுருந்தாங்க, மலர்கள்லாம் வச்சுருக்காங்க. பகவானை நமஸ்காரம் பண்ணி அவரை வரவேற்று அவருக்கு பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. பழம் நல்லா இருக்கா இல்லையான்னு கடிச்சு பார்த்து கொடுத்தாங்களா ராமருக்கு சபரி அம்மா. இவன் ஒருவேளை நான் நல்லாத பழத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அன்பு பகவான் மேலே, தன்னுடைய குரு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. தன்னை திடமான மனதோடு தொடர்ந்து காத்துட்டே இருந்தாங்க, ராமர் வருவாங்க, இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, இன்றைக்கி வந்தாலும் அவர் வர வரைக்கும் காத்துட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க உடலை விட்டுருந்தா கூட எந்த நஷ்டமும் இல்லை, அவங்க பகவானுடைய சிந்தனையில் தான் உடலை விடுறாங்க. பட் ஆனால் அவனுடைய பக்தி ராமர் அங்கே வர வச்சுது, ராமர் அங்கே வந்தார். ஸோ அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யும்போது நமக்கு திடமான மனது வேணும்னா நம்ம குரு, குருவை வந்து சரணடைந்து அவருக்கு சேவை பண்ணணும். குரு ஆன்மீக உண்மையை கண்ட ஆன்மீக குரு வந்து அது நமக்கு அந்த சாஸ்திர அறிவு கொடுக்குற அக்யானா திமிராந்தஸ்யா ஞானாஞ்சன சிலாகையா சத்ஸ்வரூபம் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குரு வேணும். குரு தான் நம்முடைய அறியாமை போக்கி நமக்கு ஆன்மீக அறிவு போட்டுறார். குரு தான் நமக்கு பகவானை காமிச்சு கொடுக்குறார். குரு தான் நமக்கு வந்து பகவானை பகவான் யாருன்னு காமிச்சு கொடுக்குறார். அதனால இந்த ஸ்லோகத்துடைய ரகசியம் என்னன்னா, ஆன்மீக குருவை ஆன்மீக குரு மேலே அசையாத நம்பிக்கை, அவரை சரணாகதி பிராப்தி. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் குரு மேல உள்ள பக்தி போகக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், ரொம்ப வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆனாலும் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பக்தி தொண்டை விட்டுறக்கூடாது. அதான் ராமானுஜாச்சாரியருடைய லீலையில் ஒரு ராமானுஜாச்சாரியருக்கு ரெண்டு சீடர்கள் திருப்பதி போகிற வழியில், ராமானுஜர் வந்து ஒரு நாள் திருப்பதி யாத்திரை போகிறார், ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதி போகிறார். அப்படி போகிறச்ச வந்து அவர் அதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர் அனுப்புகிறார், அங்கே ரெண்டு பக்தர்கள் இருக்காங்க திருப்பதி போகிற வழியில். அப்போ ராமானுஜர் போகிற வழியில் கொஞ்சம் இளைப்பாறிட்டு பிரசாதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப தன்னுடைய பயணத்தை தொடரலன்னா, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ளைட்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு இடத்துல கொஞ்சம் தங்கி அங்கே இளைப்பாறிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப கண்டினியூ பண்ணணும். அப்போ யக்னேஷ்னு ஒரு பக்தர், வரதா வரதன் ஒரு பக்தர், ரெண்டு பக்தர் இருக்காங்க. இந்த யக்னேஷ் வந்து பெரிய பணக்காரர், ஜமீன்தார் அந்த ஊர்லயே. அவர்கிட்ட போய் முதல்ல அவர்கிட்ட போக சொல்றார், நீ யக்னேஷ்கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி நான் வரப்போறேன், குருநாதர் வராரு அப்படின்னு சொல்லுனதும் யக்னேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய குரு வராரு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்தில் ஒரு தலைக்கால் புரியல, ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, பெரிய விருந்து ஏற்பாடு பண்றாரு. ஊரெல்லாம் தோரணம் கட்டி பெரிய விருந்து, குரு வந்தா எங்க தங்க வைக்கணும், அவருக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், முழுக்க முழுக்க அந்த சிந்தனை அவருக்கு. எல்லா ஏற்பாடுகளும் தடபடலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்தர்கள் திரும்ப வந்தாங்க, ராமானுஜர் கேட்டாரு, சொன்னீங்களா எக்னேஷ்ட நான் வரப்போறேன், வழியில வரும்போது அவரை சந்திக்கிறேன்னு சொன்னீங்களா, சொன்ன சொன்ன ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. உடனடியாக ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய பெரிய தோரணங்கள்லாம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு, நீங்கள் தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிட்டாரு, உங்களுக்கு பிரசாத ஏற்பாடு பண்ணுறதுக்கு தீவிரமாக இருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு சாப்பிட என்ன கொடுத்தாரு, அது மறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அப்போ நாங்கள் போக மாட்டேங்க இல்லையா, வந்த வைஷ்ணவர்கள் அவனை உபசரிக்க தெரியல, அப்போ நான் ஏன் அங்கே போகணும், அங்கே போக மாட்டேன், நம்ம வரதராஜ் வீட்டுக்கு போகலாம், வரதாச்சாரியார் வீட்டு. தென் வரதாச்சாரியார் வீட்டுக்கு போகிறார் ராமானுஜர். வரதாச்சாரியர் வந்து ஒரு மிக மிக ஏழை வைஷ்ணவர், ரொம்ப ஏழ்மையான வைஷ்ணவர். அவங்க வீட்டில் போட்டுக்க துணி கிடையாது, கணவன் மனைவி ஒரே துணி தான் போட்டுக்கணும். கணவன் வந்து பிரசாதத்துக்காக பிக்ஷை எடுத்துகிட்டு வர போனால் மனைவி துணி இல்லாமல் தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே ராமானுஜருடைய சீடர்கள். அவர் வந்து வரதாச்சாரியர் வந்து பிரசாதம் பண்ணுறதுக்காக பிக்ஷை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கார். அப்போது அந்த மாதாஜி மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க, கதவு சாத்தியிருக்கு, ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோடு வந்திருக்காங்க, கதவை தட்டுறாங்க, ஹரே கிருஷ்ணா, யார் இருக்கீங்க வீட்டில், யாரும் கூப்பிட்ற மாதிரி கேட்குதே, யார் இருக்கீங்க, நான் தான் இங்கே இருக்கேன், நான் இருக்கேன், சொல்லுங்கள் என்ன வேணும், நான் ஆச்சாரியன் வந்திருக்கேன் ராமானுஜர், என்னால் இப்போ வெளியே வர முடியாது, என்னால் இப்போ வெளியே வந்து கதவை திறக்க முடியாது. ராமானுஜர் புரிஞ்சுட்டார், அவங்கள்ட்ட ட்ரெஸ் இல்லை, இப்போ இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு கணவர் போட்டுட்டு போயிருக்கார் வெளியே, அந்த ஒரு ட்ரெஸ் தான் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. இப்போ ஆச்சாரியர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து வெளியில் வந்து அவரை வரவேற்று நமஸ்காரம் பண்ணக்கூட முடியல அவனால். தென் ராமானுஜர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறார், இதை உடுத்திட்டு வாங்க, இதை உடுத்திட்டு வாங்கினதும் அந்த மாதாஜி ராமானுஜருடைய வஸ்திரத்தை உடுத்திட்டு வராங்க. ராமானுஜருடைய வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்து அவரோட சீடர்களை வரவேற்று உள்ளே உட்கார வைக்கிறாங்க. வீட்டில் ஒரு ஒரு மணி அரிசி தானியம் கிடையாது. வைஷ்ணவருடைய குறிக்கோள் வந்து குருவை திருப்திப்படுத்துறது தான், குருவுக்கு சேவை பண்ணுறது தான், ஆனால் வீட்டில் ஒன்றுமே இல்லை, என்ன கொடுக்க முடியும் குருவுக்கு, குருநாதருக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவர் கொடுக்க என்ன இருக்கேன்ட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு குண்டு மணி அரிசி கூட இல்லை வீட்டில், வெளியில் போயிருக்கிற கணவரும் இன்னும் திரும்ப வரலை. சிலப்போ அவர் வந்து அந்த வரதாச்சாரியர் இந்த பல நாள் பிக்ஷை எடுக்க போவார், சிலப்போ ஒன்றுமே கிடைக்காது சில நாட்களில், அன்றைக்கி பட்டினி தான் ஒன்றும் கிடைக்கலனா, தண்ணி தான் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி போனவர் வேற வரல, அப்படியே வந்தாலும் ஏதாவது கொண்டு வருவாரான்னு தெரியல. இப்போ இந்த மாதாஜிக்கு ரொம்ப வருத்தம், நான் எப்படி என் குருவுக்கு சேவை பண்ண போகிறேன் இப்போது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோஜனை வந்துச்சு, அந்த தெருவிலேயே வந்து ஒரு மளிகை கடைக்கார் இருக்கார், கிராசரி ஷாப் வச்சுருக்கார், மளிகை ஜாமான் பொருளாக வச்சுருக்கார். அந்த மளிகை கடைக்காருக்கு இந்த மாதாஜி மேலே ரொம்ப பிரியம், நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன், உனக்கு வீட்டுக்கு மாதம் மாதம் மளிகை ஜாமான் கொடுக்குறேன், நீ என்னை சந்தோஷப்படுத்துவியா, இவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க அதை பயன்படுத்திக்கிறான். அவங்க சொன்னால் இல்லை முடியாது, என் கணவர் தான் எனக்கு எல்லாமே, இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் பார்க்கக்கூட போகிறதில்ல, அந்த கடை பக்கமே போக மாட்டாங்க. அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்தது, இந்த வியாபாரி வந்து எனக்கு ஜாமான்லாம் தரேன்னு சொன்னார், அங்கே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஆச்சாரியர் வந்திருக்காரு, எனக்கு இந்த ஜாமான்லாம் வேணும், லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, லிஸ்ட்டு அரிசி பருப்பு கோதுமை முந்திரி பிஸ்தா சர்க்கரை இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு குருவுக்கு விருந்து பண்ணுறதுக்காக, இதை நீங்கள் இந்த லிஸ்ட்டு கொடுங்க, நான் சாயந்தரம் வந்து உங்களை விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த மாதிரி செய்கிறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே நீ என்ன வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோ, இந்த கடையில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ என்ன வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம், லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு ஜாமான்லாம். அதை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய விருந்து பண்ணுறாங்க, விருந்து பண்ணி குரு மகாராஜுக்கு பரிமாறுறாங்க, குருவுக்கும் அவங்க சீடர்களுக்கும் பிரசாதம் பரிமாறுறாங்க. வெளியில் போன கணவர் திரும்ப வந்து பார்த்தா குரு மகாராஜ் விருந்து சாப்பிட்டுருக்கார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஒண்ணு கிடைக்கவில்ல பாவம், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா என் குரு மகாராஜுக்கு எப்படி விருந்து கிடைச்சது, உள்ள போய் சமையல போய் மனைவிட்ட பேசுறாரு, எப்படி என்ன எப்படி இதெல்லாம் உனக்கு கிடைச்சது. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மளிகை கடைக்காரன் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல அன்னைக்கு, இந்த மாதிரி அவன் சரியில்லை, அவனை தப்பான நோக்கத்தில் பார்க்குறான், ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல, நான் அவன்கிட்ட தான் போனேன் குரு மகாராஜுக்கு, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, எப்படி நம்ம விருந்து படைக்காமல் இருக்க முடியும். ஆ நீ வந்து நீ எனக்கு மனைவியாக வந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், குருவை திருப்தி படுத்துறவர் நமக்கு என்ன வேணும் இந்த வாழ்க்கையில், இந்த இந்த உடலே குருவோடைய திருப்தி சேவைக்கே தானே, இந்த உடல் மனம் ஆத்மா புத்தி எல்லாம் குருவோடைய சேவைக்கு தான், அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குரு மகாராஜ் சர்வீஸ் பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கே இல்லையா சாயந்தரம் வரேன்னு, சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நான் கொண்டு போய் அவன் வீட்டுக்கு போகணும். போகிறச்சே வந்து ராமானுஜர் கேட்குறாரு எங்கே போகிறீங்க, நான் எல்லா விஷயத்தையும் ராமானுஜர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே ராமானுஜர் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாரு, இதை கொண்டு போய் கொடுங்க அவருக்கு, அதை வாங்கிட்டு வராங்க. வந்த உடனே இந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்ட உடனே அவன் காலில் விழுந்துருவான். நீங்கள் இவ்வளோ உங்கள் குருவுக்கு இவ்வளோ சேவை பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் தயாராக இருந்தீங்களே, நானும் பார்க்கணும் அவரை, எனக்கும் அவர் என்னையும் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெரிய பக்தராகிடும். ஸோ அந்த மாதிரி லட்சியம் என்னது, குருவை திருப்திப்படுத்துறது தான். எப்போ நம்ம வந்து ஆன்மீக குருகிட்ட போகிறோமோ அப்போ இந்த உடல் நம்முடைய மனது நம்மகிட்ட எல்லா நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குருவோடையது, குருவுக்கு தான். என் குரு என்ன பண்ணுவார், நம்மளை தவறாக பயன்படுத்திக்க மாட்டேன். ஆ இப்போ நீங்கள் என்னை சரணடைஞ்சிட்டீங்க, நான் தான் கடவுள், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படி இல்லை. நான் உண்மையான ஆன்மீக குரு என்ன பண்ணுவார், கிருஷ்ணாவுடைய சேவை ஈடுபடுத்துவார், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணுறது, எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது, இதெல்லாம் குரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால் நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கை லட்சியம் பகவான் கிருஷ்ணர், அதுதான் ஒரே லட்சியம் தான், ஒரே லட்சியம் கிருஷ்ணரை அடையிறது. அந்த அந்த கிருஷ்ணாவை அடையிறதுக்கு உறுதியான மனது வேணும் அப்படின்னா, நம்ம உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு சேவை பண்ணும்போது தான் நமக்கு வந்து வைராக்கியம், வைராக்கியம் வைராக்கியம் இருந்தால் தான் கிருஷ்ணாவை அடைய முடியும், வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அதனால் கிருஷ்ண உணர்வில் வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனதை கட்டுப்படுத்துறது வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணாட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணா என் மனதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, காற்றை விட வேகமாக போகுதுன்னு. சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஸ்யாக நிக்கிறவங்க பண்ணி வாயு ரேவ துஸ்கிறது, காற்று எவ்வளோ வேகமாக வீசுது நீ அளக்கவே முடியாது, காற்று அவ்வளோ வலிமை, மனது அதை விட வலிமையானது, காற்றை விட வேகமாக போகும். அதனால் என் மனதை வந்து என்னால் பிடிச்சி நிறுத்த முடியல கிருஷ்ணாங்கிற, எத்தனை 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்ல என் மனதை கட்டுப்படுத்த முடியல. அர்ஜுனன் ஒரு சாதாரண நபரும் இல்லை, அவர் மிகச்சிறந்த பக்தரும் கூட இல்லையா. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அர்ஜுனனால் கட்டுப்படுத்த முடியலங்கும் போது இப்போது சொல்ல என்ன இருக்குது கலியுகத்தில், வாய்ப்பே இல்லை. ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறார், முடியுங்கள் அர்ஜுனா நீ முடியாதுன்னு, கஷ்டம் தான் நான் ஒத்துக்கிறேன், மனதை கட்டுப்படுத்துவது கடினம் தான் சந்தேகமே இல்லை, அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் சலம், அசம்சயம்னா சந்தேகமே இல்லை அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்துவது கடினம் தான், ஆனால் நீ முடியாதுங்கிற நான் முடியுங்கிறேன், கிருஷ்ணா முடியுங்கிறார். எப்படி அப்பியாசேனது கவுந்தேயா வைராக்கியன செக், அப்பியாசா அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது, நம்ம ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தொடர்ந்து பண்ணுறோம், தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண தான் மனது ஒருநிலைப்படும், சும்மா ஒரு நாளைக்கு நான் ஒரு மாலை சொல்லிட்டேன் அதனால நான் பெரிய பக்தன் ஆகிட்டே இல்லை பக்குவமாயிடும் சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனது வந்து துர்நீக்கிரகம் மோசமானது, கட்டுப்படுத்த முடியாது. அதனால அப்பியாசேனது கவுந்தேயா, ஓ குந்தியின் மகனே தொடர்ந்து பயிற்சி செய்வதாலும், தொடர்ந்துன்னா கண்டினியூஸாக காலையில் எந்திரிக்கிறது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும், தொடர்ந்து பயிற்சி செய்வதாலும் வைராக்கியம், வைராக்கியம் இல்லைன்னா போச்சு. பௌதிக உலகத்தில் கூட சில விஷயத்தை அடையிறதுக்கு வைராக்கியம் இருக்கணும் இல்லையா, சிலர் வந்து நினைக்கிறேன் நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகி காமிப்பேன், நான் எப்படியாவது பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி காமிப்பேன், அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வைராக்கியம் கிருஷ்ண பக்தியிலே இருக்கணும். நான் மிகப்பெரிய பக்தன் ஆகணும், நான் கிருஷ்ணாவுடைய உலகத்தாண்டி மிகப்பெரிய பக்தன் ஆகணும்னா அது அகங்காரம் கிடையாது, அதுக்கு பேர் நான் வந்து கிருஷ்ணருடைய பக்தியில் பக்குவம் அடையணும், மிக உன்னதமான நிலை அடையணும், நான் கிருஷ்ணாவுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடணும், நான் கிருஷ்ணாவை அடையணும், அந்த லட்சியம் அதுக்குண்டான வைராக்கியம், அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லட்சியத்தில் வந்து உறுதியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணாவை எய்ம் பண்ணலை அப்படின்னா இங்கே மற்ற கதை தான் ஆகிடும் இல்லையா, அந்த வேறு எதை எதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த கிளியை விட்டுட்டு வேறு எதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ அதை அடைய முடியாது, இந்த கிளியை அவங்களால அடைய முடியாது. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணார், கிளியை மட்டும்தான் பார்த்தாரு, வேற எதுவுமே பார்க்கல. ஸோ அது போல் நம்ம லட்சியம் பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அது கிருஷ்ணரை அடையிறதுக்காக ஏற்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த லட்சியத்தை அடைவதற்கு குருவோடைய கருணை ரொம்ப ரொம்ப அவசியம். தென் குரு மூலமாக நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது